இனிய மாலை வணக்கம் மாணவர்களே, ஊவா சமூக வானொலியின் ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக பத்கோட விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயத்திலிருந்து உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சுபாஸ்ரீ நடராஜா. மாணவர்களே, அனைவரும் நலம்தானே? முயற்சி திருவினையாக்கும். ஆம், முயன்று படித்தால் நாம் எதிர்பார்க்கும் இலக்கினை இலகுவில் அடையலாம். அப்படித்தானே? ஆகவே கற்ற விடயங்களை சற்று மீட்டி பாருங்கள். அவை உங்களை கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பளிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரி, இன்றும் வளமை போல் தரம் 5 சுற்றாடல் பாட அழகில் காணப்படும் இறுதி கருப்பொருளாகிய எமது பண்டைய தகவல்கள் பற்றிய விடயங்களை பார்க்க போகின்றோம். எமது பண்டைய தகவல்கள் பற்றிய விடயங்களை பார்க்க போகின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய பாடத்தினை கற்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். இன்றைய பாடத்தின் இறுதியிலும் நீங்கள் விடையளிக்க வேண்டிய இன்றைய வினா இலக்கம் 9 எனும் பகுதி காத்திருக்கின்றது. எனவே இன்றைய பாடத்தினை கவனமாக செவிமடுங்கள். உங்கள் விடையினை நீங்கள் 0770531913 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமும், 0778030323 என்ற இலக்கத்திற்கு SMS மூலமும் அனுப்பி வைக்கலாம். எனவே இன்றைய பாடத்தினை கற்பதற்கு தேவையான எழுது கருவிகள், குறிப்பு புத்தகம் என்பவற்றை தயாராக எடுத்து வைத்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்வோம். எமது பண்டைய தகவல்கள். மாணவர்களே, இத்தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இத்தலைப்பு தொடர்பான பல விடயங்களை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அப்படித்தானே? ஆம், கடந்த காலத்தில் இடம்பெற்ற தகவல்கள் தற்போதும் எம்மால் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. இவை அனைத்தும் எமது கலாசார பாரம்பரியங்களை எடுத்தியம்புகின்றன. இவையே இன்றும் எமது பண்டைய தகவல்களாக காணப்படுகின்றன. கடந்த காலத்தை பற்றிய விளக்கத்தை பெற்றிருத்தல் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப மிக அவசியமானதாகும். அந்த வகையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல தகவல்களையும் விவரங்களையும் இன்றைய பாட அலகில் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். எமது இலங்கையை 16 நூற்றாண்டில் போர்த்துக்கேயரும், 17 நூற்றாண்டில் உள்ளாந்தரும், 19 நூற்றாண்டில் ஆங்கிலேயரும் இலங்கை முழுவதையும் ஆக்கிரமித்து ஆட்சி புரிந்தனர். இவர்கள் இலங்கையை ஆட்சி செய்த அந்நியர்கள். இவர்களின் ஆட்சி காலத்தை இவ்வாறு நோக்குவோம். போர்த்துக்கேயர் 1505 ஆண்டு தொடக்கம் 1657 ஆண்டு வரை ஆட்சி செய்தனர். இவர்களின் ஆட்சிக்காலம் 152 வருடங்கள். ஒல்லாந்தர் 1658 ஆண்டு தொடக்கம் 1795 ஆண்டு வரை ஆட்சி செய்தனர். இவர்களின் ஆட்சிக்காலம் 137 வருடங்கள். ஆங்கிலேயர் 1796 ஆண்டு தொடக்கம் 1948 ஆண்டு வரை ஆட்சி செய்தனர். இவர்களின் ஆட்சிக்காலம் 152 வருடங்கள். அதேபோல் போர்த்துக்கேயரின் ஆட்சிக்காலத்தில் ரோமன் கத்தோலிக்க மதம் பரப்பப்பட்டது. ஒல்லாந்தர் ஆட்சிக்காலத்தில் புரட்டஸ்தாந்து, கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் பரப்பப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது. அத்துடன் இலங்கை முழுவதையும் பிரித்தானியர் 1815 கைப்பற்றினர். சரி, இனி இவர்கள் எவ்வாறு இலங்கையை வந்தடைந்தார்கள் என்பது பற்றிய தகவல்களை நோக்குவோம். போர்த்துக்கேயர்கள் பாய் கப்பலில் வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருக்கையில் கப்பல் காற்றில் அடிபட்டு இலங்கை கரையை வந்தடைந்தது. இலங்கையிலிருந்து பறவைகளையும் வாசனை திரவியங்களையும் தமது நாட்டிற்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் அவர்கள் கரையோர பிரதேசங்களை தனதாக்கிக் கொண்டார்கள். அத்துடன் நாட்டில் ரோமன் கத்தோலிக்க சமயத்தை அறிமுகப்படுத்தினர். பின்னர் இலங்கையில் போர்த்துக்கேயர் ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. ஒல்லாந்தர் போர்த்துக்கேயரை வெளியேற்றி தமது ஆட்சியை நிறுவினர். போர்த்துக்கேயரை தோற்கடித்த ஒல்லாந்தர் முதலில் மட்டக்களப்பு பகுதியிலும் பின்பு திருகோணமலை பகுதி முதலிய இடங்களில் நிலை கொண்டிருந்ததன் பின் நீர்கொழும்பு காலி ஆகிய கரையோர பிரதேசங்களையும் தமதாக்கிக் கொண்டனர். இலங்கையில் ஒல்லாந்தரின் வருகையால் புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமயம் பரப்பப்பட்டது. ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் பரங்கியர் என்ற இனம் தோன்றியது. ஒல்லாந்தரை தோற்கடித்த பிரித்தானியர் கரையோர பிரதேசங்கள் மட்டுமன்றி 1815 இலங்கை முழுவதையும் தம் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். அரசியல், சமூக, பொருளாதார துறைகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். இவர்களின் ஆட்சியில் நன்மைகளும் இருந்தன, தீமைகளும் இருந்தன. முதலில் நாம் நன்மைகளை நோக்குவோம். அந்நியராட்சியில் ஏற்பட்ட நன்மைகள். 1. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டன. 2. ஆங்கில கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 3. புதிய நகரங்கள், துறைமுகங்கள் உருவாகின. 4. பெருந்தோட்ட பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. 5. நீர்ப்பாசன புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அந்நியர் ஆட்சியின் தீமைகளாக 1. தோட்டச் செய்கைக்கு மலைநாட்டு நிலப்பகுதிகள் சுவீகரிக்கப்பட்டன. நிலமற்ற கூட்டத்தினர் உருவாகினர். 2. மேலை நாட்டு கலாசாரம் இடம் பிடித்துக் கொண்டது. 3. சம்பளத்திற்காக வேலை செய்யும் கூட்டத்தினர் உருவாகினர். 4. மதுபோதைக்கு அடிமையாகும் சந்ததி உருவாகியமை ஆகியவற்றை கூறலாம். இவ்வகையில் அந்நியர் ஆதிக்கத்தில் இருந்த எம்மிலங்கை 1948 பிப்ரவரி 4 திகதி பிரித்தானியர் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்றது. இவ்வாறு இலங்கை அந்நியர் ஆட்சியிலிருந்து விடுபட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இனி நாம் இலங்கையின் பண்டைய வரலாற்றை அறிய உதவும் தகவல்கள் அடங்கியுள்ள நூல்கள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். 1. மகாவம்சம், 2. தீபவம்சம், 3. சூலவம்சம் ஆகிய நூல்களில் எமது நாட்டை பற்றிய பண்டைய தகவல்கள் அடங்கியுள்ளன. சரி, இனி நாம் இலங்கையின் ஆதிவாசியினர் அதாவது ஆதிக்குடிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம். நமது நாட்டில் முதன் முதலில் வாழ்ந்தவர்கள் நாகர், இயக்கர் என்று கூறப்படுகிறது. ஆரியர் வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தனர் என்றும் அவர்களது வழி வந்தவர்களே சிங்களவர்கள் என்றும் மகாவம்சம் எனும் நூலில் எமது நாட்டின் பண்டைய சரித்திரத்தை பற்றி கூறுகின்றது. அந்த வகையில் நமது நாட்டின் ஆதிக்குடி மக்கள் என கூறத்தக்கவர்கள் வேடராவர். ஊவா மாகாணத்தில் உள்ள விந்தனை, மகியங்கனை மற்றும் இரத்தினபுரி, பாகியந்தல, பதிவிகாம்புல போன்ற இடங்களில் வாழ்ந்து வந்தார்கள். இன்று மகியங்கன, தம்பான, சொரபொரவேல போன்ற இடங்களில் வேடர்கள் வாழ்கிறார்கள். வடமத்திய மாகாணத்திலும் சிறு சிறு கிராமங்களில் வேடரை காணலாம். எமது கலாச்சார பழக்க வழக்கங்களை விட அவர்களது கலாச்சார பண்புகள் வேறானவை. அவர்கள் வனவிலங்குகளிடையே கடினமாக வாழ்க்கையை நடாத்தியவர்கள். அவர்களின் பிரதான தொழில் வேட்டையாடுதலாகும். இவர்கள் இலைகளையும் விலங்குகளின் தோள்களையும் ஆடைகளாக உடுத்தனர். காட்டு மரங்களின் கீழும் கட்குகைகளிலும் வாழ்ந்தனர். ஆண்கள் வேட்டையாடச் செல்ல, பெண்கள் காய்கறி கிழங்கு வகைகள் சேகரிப்பதிலும் பச்சை இறைச்சியை சுட்டு பக்குவப்படுத்தலிலும் ஈடுபட்டனர். இரும்பினால் செய்த ஆயுதங்களை இவர்கள் காணவில்லை. ஆகையால் மரத்தடிகள், கற்கள், விட்கள், அம்புகள் என்பவற்றை ஆயுதங்களாக உபயோகித்தனர். வேடர்கள் சூரியன், சந்திரன், அக்கினி போன்ற இயற்கையின் சக்திகளை வணங்கினர். இரத்தினபுரி பகுதி சப்ரகமுவ என அழைக்கப்படுவதற்கு ஆதிக்குடிகள் அங்கு காணப்பட்டவையே காரணமாக அமைகிறது. அத்துடன் சபர, முழிந்த போன்ற சொற்கள் இவர்களையே குறிக்கிறது. வேடர்கள் இலங்கைக்கு வேறு எந்த நாட்டிலிருந்தும் வந்து குடியேறாதவர்கள் என்பதால் இவர்கள் இலங்கையின் பழங்குடியினர் எனப்படுகின்றனர். இவர்கள் சிங்களம் கலந்த வேடுவ மொழியை பேசுகின்றனர். நமது நாட்டின் இன்றைய வேடர்கள் ஓரளவு முன்னேற்றமடைந்துள்ளனர். வேட்டையாடும் தொழிலை விட கூடுதலாக விவசாயம் செய்கின்றனர். சேனை பயிர் செய்கையிலேயே ஈடுபடுகின்றனர். விலங்கு வளர்ப்பதை தொழிலாக மேற்கொள்கின்றனர். களிமண்ணால் அமைக்கப்பட்ட இலுக் எனும் ஒரு வகை புட்களால் வேயப்பட்ட குடிசைகளிலேயே வாழ்கின்றனர். வேடர்களில் சிலர் உயர்கல்வியை கூட கற்றுள்ளதாகவும் அறிய முடிகிறது. தற்போது மின்சூல், துப்பாக்கி, பூச்சி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். மகியங்கனை நோக்கி நடாத்தப்படும் வேடுவ ஊர்வலம் அவர்களது கலாச்சார நடைமுறைக்கு எடுத்துக்காட்டாகும். கதிர்காம கோவிலில் நடைபெறும் திருவிழாவிலும் இவர்கள் கலந்து கொள்கின்றனர். தங்களது உறவினர் இறந்த பின்னர் பேய்களாக மறுபிறவி எடுக்கின்றனர் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். கிரிகொரக்க நடனம் இவர்களது வழிபாட்டு நடனமாகும். இவர்களுக்கு வெற்றிலை சாப்பிட மிகவும் விருப்பம். புகைப்பதில்லை, போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில்லை. விருந்தினர்களை வெற்றிலை வழங்கி வரவேற்பார்கள். வேடர் பெரஹர நடத்தி மகிழ்வர். இவ்விழா கொண்டாடப்படுவதற்கான கதை ஒன்று உண்டு. புத்த பெருமான் இலங்கைக்கு வந்தபோது மகியங்கனை பக்கம் வந்தாராம். அங்கு வாழ்ந்த அரக்கரிடம் சிறிது நிலம் தரும்படி கேட்டனராம். அரக்கர் நிலம் வழங்க முடியாது என்று எதிர்ப்பு காட்டினராம். ஊர்வலம் நடத்தினராம். அதன் பிரதிபலிப்பே இன்றைய பெரஹரா என்பர். இன்றைய பெரஹராவின் போது கைகளில் தடிகளை கொண்டு செல்லுதல், கூச்சலிட்டவாறு ஈட்டிகளால் குற்றுதல், உடல் முழுதும் தேன் பூசி அதில் பஞ்சை அப்பிக்கொண்டு செல்லுதல் முதலிய வழக்கங்களும் அன்றைய ஊர்வலத்தையே எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளன எனலாம். வேடுவர்களின் புனித நூல் யாக்பெல் என்பதாகும். அத்துடன் இவர்கள் வேட்டையாடுவதற்கு அம்புகளை தோளில் தொங்க வைக்க பயன்படுத்தும் துணியினால் அமைந்த பை அம்பரா துணி என அழைக்கப்படும். தற்காலத்தில் இவர்கள் சாரம், சீத்தை போன்ற உடைகளை உடுத்துகிறார்கள். வேடர் குலத்தின் தற்போதைய தலைவரின் பெயர் என்ன தெரியுமா? ஊருவாரியாவபே வன்னியலத்தோ. ஊருவாரியாவபே வன்னியலத்தோ என்பதாகும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் இலங்கையின் ஆதிக்குடிகள் பற்றிய விடயங்களை பார்த்தோம். இனி நாம் பார்க்கவிருப்பது இலங்கையில் பிரபல்யம் வாய்ந்த வரலாற்று இடங்கள் சிலவற்றின் தகவல்கள் ஆகும். அந்த வகையில் முதலில் பார்க்கவிருப்பது யாழ்ப்பாண கோட்டை. யாழ்ப்பாண கோட்டை என்பது யாழ்ப்பாணத்தை ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையாகும். முதலில் போர்த்துக்கேயரால் அமைக்கப்பட்ட இக்கோட்டை மீண்டும் ஒல்லாந்தரால் இடித்து மீளவும் கட்டப்பட்டது. 1980களின் இறுதிக்காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இக்கோட்டை பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் தாக்கத்தால் சிதைவடைந்த நிலையில் இருந்தது. 2009 பின்னர் ஒல்லாந்த அரசின் உதவியுடன் திருத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கோட்டை ஒரு தொல்லியல் கருவூலமாகும். இனி காலிக்கோட்டை பற்றிய தகவல்களை நோக்குவோம். இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையில் காலி குடாவில் அமைந்துள்ள கோட்டை இது. 1588 போர்த்துக்கேயரால் கட்டப்பட்டு பின்னர் ஒல்லாந்தரால் 1649 பின்னான காலப்பகுதியில் அரணாக்கப்பட்டது. இதுவோர் வரலாற்று, தொல்லியல், கட்டிடவியல், மரபுரிமை நினைவு சின்னமாகும். இக்கோட்டை பாதுகாப்பு கோட்டையாக காணப்பட்டதுடன் இக்கோட்டை கருங்கல், பாறை, முருகைக்கல் என்பவற்றை கொண்டு அமைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. ஏறக்குறைய 423 வருடங்களாக இலங்கை தொல்பொருளியல் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. சரி மாணவர்களே, இனி நாம் பார்க்கவிருப்பது சீகிரியாவை பற்றிய தகவல்களாகும். நீங்கள் அனைவரும் சீகிரியாவை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஆகவே அந்த விடயங்களை இங்கு நாம் சற்று மீட்டி பார்ப்போம். மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தின் தம்புள்ளை பிரதேச சபையின் அதிகார பிரதேசத்தினுள் சீகிரியா அமைந்துள்ளது. தம்புள்ள பொலனருவ வீதியில் இனாமலுவ சந்தியின் இடது பக்கமாக உள்ள பிரதான பாதையில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து வலப்பக்கமாக உள்ள வீதியில் 1 கிலோமீட்டர் தூரம் செல்லும் போது சாதாரண உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு சீகிரிய குன்றை பார்க்க முடிகிறது. வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு வேறொரு உள்ளாகும் வீதி அமைந்துள்ளது. ஆயினும் இருசாராரும் சீகிரிய குன்றை பார்வையிடச் செல்லும் போது செல்வது ஒரே நுழைவாயிலின் ஊடாகவாகும். தரைமட்டான பூமியின் 600 உயரத்தில் தனிக்குன்றாக சீகிரியா அமைந்துள்ளது. மகிந்த வருகையின் பின் பிக்குமார்கள் தங்கியிருந்து கடமையாற்றிய இடமாகவும் சான்று இருப்பதோடு காசியப்ப மன்னன் அவனது மாளிகையை இங்கு அமைத்த பின் பிக்குமார்கள் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிகிறது. சீகிரிய ஒரு ராசதானியாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 477 தொடக்கம் 495 ஆகிய வருட காலப்பகுதியில் அரசாட்சி செய்த காசியப்பனின் காலத்திலாகும். சீகிரிய எனும் பெயர் வர காரணம் பல இருக்கின்றன. 1, சிங்கத்தின் வீடு அமைந்த காரணத்தினாலாகும். இரண்டு, சுவரில் ஒரு சிங்கத்தின் உருவம் அலங்காரமாக இருப்பதாலாகும். மூன்று, ஒரு சிங்கத்தின் வாயினூடாக ஏறக்கூடியதாக இருப்பதாலாகும். நான்கு, ஒரு சிவமத மத்தியஸ்தமாக இருந்த சீகிரிய ஆகியது. இதுவும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. சீகிரிய சம்பந்தமான ஒரு சோகக்கதை உள்ளது. இலங்கையின் உயர்தரமான ஆட்சியாளரான தாதுசேன மன்னனிற்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தனர். அதில் மூத்த பிள்ளையான காசியப்பன் அரசனான தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றினான். இதில் பயங்கொண்ட இளைய சகோதரன் முகலன் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றான். காசியப்ப மன்னன் தனது மாளிகையை சீகிரிய குன்றின் மீது அமைத்தான். அதிக சுகபோகங்களோடு இருப்பதற்கு முயற்சித்தாலும் நாட்டில் அதிகமானோரும் அதிக பிக்குமாரும் அரசனோடு விருப்பத்தோடு இருக்கவில்லை. அதற்கு காரணம் தன் தந்தை அரசனான தாதுசேனனை அவன் கொன்றமையாகும். இவ்வாறு பல கதைகள் கூறப்படுகின்றன. எப்படியாயினும் 18 வருடங்கள் காசியப்ப மன்னன் ஆட்சி செய்ததோடு 7 வருடத்தினுள் அங்க சம்பூரணமான ஒரு ராசதானியாக சீகிரியாவை ஆக்குவதற்கு முயற்சித்தான். இந்தியாவிற்கு ஓடிச் சென்ற முகலன் ஒரு படையை ஒழுங்கு செய்து கொண்டு மீண்டும் 18 வருடங்களின் பின் இலங்கைக்கு வந்து காசியப்ப மன்னனோடு யுத்தம் செய்து ஆட்சியை கைப்பற்றினான். இந்த யுத்தத்தின் போது காசியப்ப மன்னன் தானாகவே தனது கழுத்தை வெட்டிக்கொண்டு இறந்தானே தவிர பகைவர்களிடத்தில் அகப்படவில்லை. இவ்வாறு சீகிரியாவின் வரலாறு கூறப்படுகின்றது. சீகிரியாவில் பிரசித்தி பெற்றது சுவரோவியங்களாகும். சாய்வான கல்லில் நுழைந்து வளைந்து செல்லும் படிக்கட்டில் ஏறும்போது இரும்பு பாலம் போன்ற வழி தென்படும். கடும் பாதுகாப்பான அங்கு நுழைவதற்கு நுழைவு சீட்டு அவசியமாகும். அதற்கு பக்கத்திலே ஏறி செல்லக்கூடிய சுற்று வடிவில் அமைந்த ஒரு படிப்பேலி உண்டு. அதில் உள்ளாகும் போது பாதுகாப்பான வலைகளினால் சுற்றப்பட்ட 50 அடி உயரமான ஓவிய குகையும் உண்டு. இங்கு அலங்கார சித்திரங்களை காணலாம். தற்காலத்தில் 21 படங்கள் மீதியாயினும் இங்கு சித்திரங்கள் 500 இருந்ததாக சீகிரிய குருட்டுகி என்ற பாடலில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த எல்லா உருவங்களும் பெண்ணுருவமாக இருப்பது விசேடமாகும். பெண்களில் ஒருத்தி தங்க நிறத்தில் இருப்பதோடு ஏனைய பெண்கள் நீல நிறத்தில் உள்ளனர். சில சித்திரங்கள் தனியாக வரையப்பட்டதோடு சில சித்திரங்கள் தோழிகளோடு இருப்பது போல் வரையப்பட்டுள்ளன. சீகிரிய குன்றின் கீழ் மத்திய பகுதியில் உள்ள 9 அடி உயரமான கட்டுப்பளிங்கு சுவர் ஒன்று உள்ளது. உங்கள் உருவம் தெரியும் அளவிற்கு பூசப்பட்டுள்ள சூட்சுமமாக பார்க்க கோட்டு துண்டங்கள் போன்ற அமைப்பில் இருப்பது ஒரு விசேடமாகும். அவை கோட்டு துண்டங்கள் அல்ல, சீகிரிய உருவங்களைக் கண்டு தமது உள்ளத்தினுள் உண்டான எண்ணங்கள் பற்றி எழுதப்பட்டுள்ள கவிதைகள் என செனரத் பரணவித்தான அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதுவே சீகிரியே குருட்டுகி என்னும் பெயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிக்குகள், அரசகுமாரர்கள், விவசாயிகள், உல்லாச பயணிகள், வழிபாட்டாளர்கள், காதலர்கள் ஆகிய மக்களின் பலதரப்பட்ட விதமாக எழுதப்பட்ட 685 பாடல்கள் இங்கு உள்ளன. இவ்வாறு சீகிரியா தொடர்பான பல விடயங்கள் காணப்படுகின்றன. மாணவர்களே, நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சீகிரியாவை சென்று பார்வையிட்டு விட்டு வாருங்கள். ஆம் மாணவர்களே, உலக பாரம்பரிய நகரம் சீகிரியா என்று சிறப்பித்தும் கூறப்படுகிறது. இனி நாம் பராக்கிரம சமுத்திரம் பற்றிய தகவல்களை நோக்கவிருக்கிறோம். பராக்கிரம சமுத்திரம் என்பது ஒரு ஆழமற்ற நீர்த்தேக்கமாகும். இவ்வாவி இலங்கையின் புலனறுவையில் காணப்படுகின்றது. குறுகிய தடங்களால் இணைக்கப்பட்ட 5 தனித்தனி நீர்த்தேக்கங்களை கொண்டுள்ளது. மகா பராக்கிரமமாகும் மன்னனின் ஆட்சி காலத்தில் இந்நீர்த்தேக்கம் விரிவடைந்தது. வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தாது வீணே கடலை சென்றடைய விட மாட்டேன் என பராக்கிரமபாகு மன்னன் குறிப்பிட்டான். ஆம், இனி மின்னேரியா குளம் பற்றிய தகவல்கள். மகாசேன மன்னனால் கட்டப்பட்டது மின்னேரியா குளமாகும். மகாசேன மன்னனால் 16 குளங்களும் ஒரு கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மிகப்பெரிய குளமாக காணப்படுவது மின்னேரியா குளமாகும். நீர்ப்பாசன கைத்தொழில்கள் பலவற்றை செய்வித்து தமக்கு பெரிதும் உதவிய மன்னருக்கு தமது நன்றியை தெரிவிக்கும் முகமாக மக்கள் மகாசேன மன்னரை தெய்வ நிலையில் வைத்து மின்னேறிய தெய்வம் என போற்றினர். இனி பசவக்குளம் என அழைக்கப்படும் அபயவாவி பற்றிய தகவல்களை பார்ப்போம். பசவக்குளம் பண்டு காவிய மன்னனால் அமைக்கப்பட்டது. அனுராதபுரத்தில் காணப்படுகின்றது. இப்ப பசவக்குளமே இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளமாகும். அடுத்ததாக இரணைமடு குளம் பற்றிய தகவல்கள். இரணைமடு குளம் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். இது கனகராயனாறு மற்றும் கரமாரி ஆறு என இரு ஆறுகளின் மூலம் நீரை பருகின்றது. 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதன் அணை 2 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதன் மூலம் 20,882 ஏக்கர் நிலப்பரப்பு பயன்பெற்றுள்ளது. மொத்தம் 32.5 மைல்கள் நீள வாய்க்கால்கள் மூலம் இரணைமடு கிளிநொச்சியை வளப்படுத்துகின்றது. இரணைமடு குளம் மூலமே கிளிநொச்சியில் பெருமளவில் குடியேற்றங்கள் நடந்தன. சரி மாணவர்களே, இன்று எமது பண்டைய தகவல்கள் எனும் பாடப்பரப்பு தொடர்பான நிறைய விடயங்களை பார்த்தோம். இனி இத்தலைப்பு தொடர்பான வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் நோக்குவோம். வினா இலக்கம் 1. கிரிகொரக்க நடனம் எவ்வினத்தவருடன் தொடர்பு உடையது? கிரிகொரக்க நடனம். சரி மாணவர்களே, இன்று எமது பண்டைய தகவல்கள் எனும் பாடப்பரப்பு தொடர்பான நிறைய விடயங்களை பார்த்தோம். இனி இத்தலைப்பு தொடர்பான வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் நோக்குவோம். வினா இலக்கம் 1. கிரிகொரக்க எனும் வழிபாட்டு நடனம் எவ்வினத்தவருடன் தொடர்புடையது? கிரிகொரக்க எனும் வழிபாட்டு நடனம் எவ்வினத்தவருடன் தொடர்புடையது? முதலாவது விடை பரங்கியர்கள், இரண்டாவது விடை வேடுவர்கள், மூன்றாவது விடை பௌத்தர்கள். சரியான விடை வேடுவர்கள். கிரிகொரக்க நடனம் எந்த இனத்தவருடன் தொடர்புடையது? வேடுவர்களுடன் தொடர்புடையது. வினா இலக்கம் 2. போர்த்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு. போர்த்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு. முதலாவது விடை கிறிஸ்துவுக்கு பின் 1505. இரண்டாவது விடை கிறிஸ்துவுக்கு பின் 1796. மூன்றாவது விடை கிறிஸ்துவுக்கு பின் 1948. சரியான விடை கிறிஸ்துவுக்கு பின் 1505. போர்த்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1505. மூன்றாவது வினா, இலங்கை எந்த நாட்டவரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது? இலங்கை எந்த நாட்டவரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது? முதலாவது விடை ஆங்கிலேயர், இரண்டாவது விடை இந்தியர், மூன்றாவது விடை போர்த்துக்கேயர். சரியான விடை ஆங்கிலேயர். நான்காவது வினா, மின்னேரியா குலத்தை கட்டிய மன்னன் யார்? மின்னேரியா குலத்தை கட்டிய மன்னன் யார்? முதலாவது விடை பராக்கிரம பாகு, இரண்டாவது விடை தாதுசேனன், மூன்றாவது விடை மகாசேனன். சரியான விடை மகாசேனன். ஐந்தாவது வினா, அபயவாவியை கட்டுவித்த மன்னன் யார்? அபயவாவியை கட்டுவித்த மன்னன் யார்? முதலாவது விடை தாதுசேனன், இரண்டாவது விடை பண்டுகாபயன், மூன்றாவது விடை மகாசேனன். சரியான விடை பண்டுகாபயன். ஆறாவது வினா, இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு எது? இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு எது? முதலாவது விடை 1976, இரண்டாவது விடை 1796, மூன்றாவது விடை 1948. சரியான விடை 1948. அடுத்த வினா, இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது அந்நியர்கள் யாவர்? இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது அந்நியர்கள் யாவர்? முதலாவது விடை ஒல்லாந்தர், இரண்டாவது விடை ஆங்கிலேயர், மூன்றாவது விடை போர்த்துக்கேயர். சரியான விடை போர்த்துக்கேயர். அடுத்த வினா, இலங்கையின் ஆதிக்குடிகள் யாவர்? இலங்கையின் ஆதிக்குடிகள் யாவர்? முதலாவது விடை இயக்கர், நாகர், இரண்டாவது விடை சிங்களவர், தமிழர், மூன்றாவது விடை சோழர், நாகர். சரியான விடை இயக்கர், நாகர். அடுத்த வினா, வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தாது, வீணே கடலை சென்றடைய விடமாட்டேன் என குறிப்பிட்ட மன்னன் யார்? வானிலிருந்து விழும் ஒரு துளி நீரையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தாது, வீணே கடலை சென்றடைய விடமாட்டேன் என குறிப்பிட்ட மன்னன் யார்? முதலாவது விடை தேவநம்பியதீசன், இரண்டாவது விடை தாதுசேனன், மூன்றாவது விடை பராக்கிரம பாகு. சரியான விடை பராக்கிரம பாகு. அடுத்த வினா, இலங்கையின் பண்டைய வரலாற்றை அறிய உதவும் நூல் எது? இலங்கையின் பண்டைய வரலாற்றை அறிய உதவும் நூல் எது? முதலாவது விடை பகவத்கீதை, இரண்டாவது விடை மகாவம்சம், மூன்றாவது விடை பைபிள். சரியான விடை மகாவம்சம். அடுத்த வினா, இலங்கையை இறுதியாக ஆட்சி செய்த அந்நியர்கள் யாவர்? இலங்கையை இறுதியாக ஆட்சி செய்த அந்நியர்கள் யாவர்? முதலாவது விடை சீனர், இரண்டாவது விடை ஒல்லாந்தர், மூன்றாவது விடை ஆங்கிலேயர். சரியான விடை ஆங்கிலேயர். அடுத்த வினா, அபயவாவியின் மற்றொரு பெயர். அபயவாவியின் மற்றொரு பெயர். முதலாவது விடை ஜயவாவி, இரண்டாவது விடை பசவக்குளம். மூன்றாவது விடை திசவாவி. சரியான விடை பசவக்குளம். அடுத்த வினா, மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்ட மன்னன் யார்? மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்ட மன்னன் யார்? முதலாவது விடை பராக்கிரமபாகு, இரண்டாவது விடை மகாசேனன், மூன்றாவது விடை தாதுசேனன். சரியான விடை மகாசேனன். அடுத்த வினா, சீகிரியாவை அமைத்த மன்னன் யார்? சீகிரியாவை அமைத்த மன்னன் யார்? முதலாவது விடை தாதுசேனன், இரண்டாவது விடை மகாசேனன், மூன்றாவது விடை காசியப்பன். சரியான விடை காசியப்பன். அடுத்த வினா, இரணைமடுக்குளம் எந்த மாகாணத்தில் காணப்படுகின்றது? இரணைமடுக்குளம் எந்த மாகாணத்தில் காணப்படுகின்றது? முதலாவது விடை சப்ரகமுவ மாகாணம், இரண்டாவது விடை ஊவா மாகாணம், மூன்றாவது விடை வட மாகாணம். சரியான விடை வட மாகாணம். அடுத்த வினா, பசவக்குளம் எங்கே காணப்படுகின்றது? பசவக்குளம் எங்கே காணப்படுகின்றது? முதலாவது விடை பொலன்னறுவை, இரண்டாவது விடை தம்புள்ளை, மூன்றாவது விடை அனுராதபுரம். சரியான விடை அனுராதபுரம். அடுத்த வினா, வேடர்களின் புனித நூல் எது? வேடர்களின் புனித நூல் எது? முதலாவது விடை திரிபிடகம், இரண்டாவது விடை யாக்பெல், மூன்றாவது விடை பைபிள். சரியான விடை யாக்பெல். அடுத்த வினா, தொல்பொருளியல் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு வரும் கோட்டைகளில் ஒன்று. தொல்பொருளியல் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு வரும் கோட்டைகளில் ஒன்று. முதலாவது விடை ஜெயவர்தனபுர கோட்டை, இரண்டாவது விடை காலி கோட்டை, மூன்றாவது விடை கிராந்துரு கோட்டை. சரியான விடை காலி கோட்டை. அடுத்த வினா, வேடர்கள் குடிசைகளை வேய பயன்படுத்தும் புல் வகை எது? வேடர்கள் குடிசைகளை வேய பயன்படுத்தும் புல் வகை எது? முதலாவது விடை அருகம்புல், இரண்டாவது விடை பாலருகு, மூன்றாவது விடை இலுக். சரியான விடை இலுக். அடுத்த வினா, சீகிரியாவில் காணப்படும் ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர்? சீகிரியாவில் காணப்படும் ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர்? முதலாவது விடை சித்திரங்கள், இரண்டாவது விடை வரைதல்கள், மூன்றாவது விடை சுவரோவியங்கள். சரியான விடை சுவரோவியங்கள். ஆம் மாணவர்களே, இவ்வாறான வினாக்களை நீங்கள் பயிற்சிகளாக செய்து பாருங்கள். இவை உங்களுக்கு கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆம் மாணவர்களே, நாம் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இனி நீங்கள் விடையளிக்க வேண்டிய இன்றைய வினா பகுதிக்கு செல்வோம். இதோ உங்களுக்கான இன்றைய வினா பகுதி. இன்றைய வினா இலக்கம் ஒன்பது. இன்றைய வினா இலக்கம் ஒன்பது. வினா, இரணைமடுக்குளம் எந்த பிரதேசத்தை வளப்படுத்துகின்றது? இரணைமடுக்குளம் எந்த பிரதேசத்தை வளப்படுத்துகின்றது? இவ்வினாவுக்கான விடையினை குறிப்பிட்டு உங்கள் பெயர் மற்றும் பாடசாலையின் பெயர் என்பவற்றையும் குறிப்பிட்டு 077-00-53-9-1-3 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும், 8003023 என்ற இலக்கத்திற்கு SMS மூலமும் அனுப்பி வைக்கலாம். இனி வரும் நிகழ்ச்சியில் உங்கள் பெயர்களும் சேர்த்து கொள்ளப்படும். சரி மாணவர்களே, எமது பண்டைய தகவல்கள் என்னும் பாடப்பரப்பின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே இன்று நாம் நோக்கினோம். அந்த வகையில் மற்றும் ஒரு நாளில் இத்தலைப்பு தொடர்பான மேலும் சில விடயங்களை பார்ப்போம். அந்த வகையில் இன்று என்னால் தொகுத்து வழங்கப்பட்ட தகவல்கள் குறிப்புகள் யாவும் உங்களுக்கு பயனுள்ளதாய் பரீட்சைக்கு உதவுவதாய் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஊவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திரு கே யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர் சகோதரர் ருக்ஷனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு இனிய நாளில் இத்தலைப்பு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.